பார்வதிபதையே அரஹர மகாதேவா. மெய்யன்பர்களே, நம்முடைய வகுப்பை அடுத்த பிற்பாதி வகுப்பை தொடங்கிக் கொள்கின்றோம். ஞானேந்திரியங்களை பற்றி கூறினார். சொல்லிவிட்டு இந்த ஞானேந்திரியங்கள் ஊனமிகு பூதம் உச்சிடமான்னு சொன்னார். இந்த அடைமொழிகளை பற்றி நாம கொஞ்சம் பார்ப்போம். குறைபாடு கொண்ட பூதங்கள்னு சொன்னார். அதாவது சைவ சித்தாந்த நோக்கிலே சொல்லிவிட்டால் ரொம்ப எளிதா போயிடும். என்னவென்றால், நம்முடைய நோக்கம் வீடு பேறு. அதில் வீடு என்பது விடுபடுதல், ஆணவ மலத்திலிருந்து விடுபடுதல். பேறு என்பது சிவத்தை பெறுதல் இல்லையா? வீடு என்பது ஆணவத்திலிருந்து விடுபடுதல், பேறு என்பது சிவத்தை பெறுதல். இந்த ஐம்பொறிகளும் என்ன செய்கின்றன? ஐம்புலன்களிலேயே நம்ம அப்படியே அதிலேயே நம்ம போக்கஸ் பண்ணி இருக்கும்படியாக நம்மை நிலைநிறுத்தி இந்த ஆணவத்திலிருந்து விடுபடுவதற்கு வந்து நமக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிவிடுகின்றன. ஏன் ஆன்மாக்கள் வந்து சித்து பொருள், ஐம்பொறிகள் அஞ்சு பொறிகளுமே ஜடம்தான். ஒரு சித்து பொருள் ஜட பொருளுக்கு அடங்கி அவை இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் சென்று கொண்டிருப்பதா என்று ஒரு வியப்பு வருது இல்லையா? ஒரு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அப்போ அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். என்னன்னா, அந்த ஆணவ வளம்தான் இந்த ஐம்பொறிகளுக்கு நாம் அடங்கி நடக்குமாறு. ஐம்பொறிகளுக்கு அடங்கி இருக்கும் வரை ஆணவ மலத்திலிருந்து நம்ம விடுபட முடியாது, அந்த வீடு கிடைக்காது. ஆணவ மலத்திலிருந்து விடுபட விட்டால் சிவச்சார்பு நமக்கு கிடைக்காது. ஆகையினால இந்த ஐம்பொறிகள் மூலமாக ஆணவ மலம்தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. கேவல நிலையில ஆணவ மலம் நேரடியா நம்ம அறிவுல ஆதிக்கம் செலுத்துச்சு. இப்போ வந்து உடல்லாம் பெற்ற பிறகு சகல நிலையில ஆணவமலம் எப்படி ஆதிக்கம் பண்ணுது? முன்னால கேவல நிலையில பண்ணியது மாதிரி நம்ம அறிவை முழுமையா மறைக்க இப்போ ஆணவமலத்தால முடியல இல்லையா? ஏன், இந்த தத்துவ கருவிகள் நம்முடைய அறிவை விளக்க தொடங்கிவிட்டன. அப்ப தத்துவ கருவிகள் விளக்க தொடங்கி விட்டதுனால ஆணவமலத்தால நம்ம அறிவை முழுமையா மறைக்க முடியல. அப்ப இந்த தத்துவ கருவிகள் ஆணவமலத்தை விட இவைதான் வலிமையானவனா? அப்படி அல்ல. தத்துவ கருவிகள் வாயிலாக நம்முடைய அறிவை விளக்குவது எது? திருவருட்சக்தி. அந்த சக்தியின் முன்னால் ஆணவ மலத்தால் அந்த வேலையை காட்ட முடியல. அதனால நமக்கு முழு அறியாமையை செய்வதற்கு அந்த ஆணவ மலத்தால் முடியல. தத்துவ கருவிகளால் நம்ம அறிவை விளக்கிக் கொண்டிருப்பது எது? எம்பெருமானுடைய திருவருள். திருவருள் வந்து விளக்க ஆரம்பிச்சுட்டுது. அதனால ஆணவ மலத்தால் ஒன்னும் முழு ஆதிக்கத்தை பண்ண முடியல. அப்போ உயிர்களுடைய நம்மளுடைய பக்குவம் எப்படி இருக்கு? படிப்படியாக அறிவு விளக்கம் பெறக்கூடிய நிலையில இருக்குது. அதனால இந்த படிநிலையில உயிர் இருக்கும்போது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உயிருக்கு அறிவு கொஞ்சம் விளங்கிட்டு கேவல நிலையில இருந்த மாதிரி இந்த உயிர் இல்ல, இதுக்கு கொஞ்சம் அறிவு விளக்கம் வந்துட்டுது இல்லையா, மேற்கொண்டு இந்த அறிவு விரிவடைந்து விடாதவாறு பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ மலம் என்ன பண்ணுது? இந்த ஐம்பொறிகளையே சார வைத்து ஐம்புலன்களையே இது கண்டுகொண்டிருக்கட்டும். இந்த விளங்கக்கூடிய அறிவை கொண்டு இந்த உயிர் ஐம்புலன்களையே அனுபவித்து அறிந்து அனுபவித்து அந்த நிலையிலே இருக்கட்டும். அதற்கு மேல இந்த அறிவு வளர்ந்து விடாமல் எப்பவும் நம்ம அறிவுக்கு கேடு செய்யறதுதான் ஆணவமலத்தினுடைய வேலை இல்லையா? கொஞ்சம் அறிவு விளக்க முற்றுட்டுது, அது திருவருளால தத்துவம் மூலமா விளக்க முறுவதனால அதை முழுமையா தடுக்கிறதுக்கு இந்த ஆணவமலத்தால முடியல. அப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தர் நினைக்கிறான் நம்ம முழுமையா ஒரு ஆளை அடக்கி வச்சிருந்தோம், அவன் கொஞ்சம் இப்ப மேல வந்துட்டான் இல்லையா, அதை நம்ம தடுக்க முடியல. ஏன்னா நம்மளோட வலிமையான ஆளு அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். அதனால போய் நம்ம தடுத்தோம்னா அப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது, அது நம்ம தடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. இதுவரை வளர்ந்தவன இனி மேற்கொண்டு வளர விடாம இதே நிலையிலேயே அவனை நிறுத்தி வச்சிருவோம். இந்த நிலையில இருந்து அவனுக்கு என்னென்ன துன்பங்களை கொடுப்போமோ அந்த துன்பங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்துல தான் ஆணவமலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஐம்பொறிகளை உனக்கு அறிவு விளங்கிட்டுதா, இவ்வளவு காலம் அறிவை வந்து நான் அடக்கி வச்சிருந்தேன், உனக்கு இப்ப திருவருளால அறிவு விளங்கிட்டு இந்த அறிவை கொண்டு நீ சிவத்தை அறிவதா? இல்ல இல்ல, இந்த ஐம்புலன்களே அழுந்தி இதுதான் இன்பம், இதை அனுபவிக்கூடியவன் தான் நான், இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவன் தான் நான் அப்படிங்கிற கருத்துல இதற்கு மேல இன்பம் இல்லைன்னு இதிலேயே இருக்க வைத்து விடுகின்றது. அது அது பண்ணுகிற பெரிய சூழ்ச்சி. அது என்ன சொல்றீங்க, அது ஜடம், அது சூழ்ச்சி பண்ணுமா? ஆனா நம்முடைய தெளிவுக்கு நாம இப்படிதான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஆகவே ஐம்பொறிகள் அப்படித்தானே சொல்றோம், ஐம்பொறிகள் நம்மை நமக்கு வந்து இடையூறு செய்கின்றன சொல்றோம். அவையும் ஜடம்தான். நம்முடைய அந்த பக்குவ குறைவு தான் மூல காரணம். சிந்திச்சு பார்த்தா இருந்தாலும் இப்படி சொன்னாதான் நாம என்ன செய்ய முடியும், நாம வந்து தெளிவு பெறுவதற்கு இதுதான் எளிய வழி. உலகிலேயே அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, என்ன சார் நெத்தியில் என்ன காயம், அந்த நிலை இடிச்சு விட்டுருங்க வாசல்ல, அந்த நிலை இடிச்சு விட்டுருதுங்கிறோம் இல்லையா. ஆமா, காலில் என்னன்னா முள்ள குத்தி விட்டுடுது அப்படிங்கிறோம். அது ஒரு வழக்கு நமக்கு. அந்த மாதிரி நம்ம ஞான நூலுக்கு வந்தாலும் பொறிகள் நம்மை மயக்குகின்றன என்றுதான் சொல்வார்கள். ஆகவே அங்க சொல்லும் பொழுது அந்த ஆணவ மனத்தினுடைய ஆதிக்கத்துக்கு களம் அமைத்து கொடுப்பவை இந்த ஐம்பொறிகள் தான். ஆகையினாலே இது நல்வினை, இந்த பொறிகள் மூலமாக நல்வினையை செய்து நம்ம நல்ல பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியும் வீடு வேற்றுக்கு தடை. ஆகவே வீடு வேற்றுக்கு தடை என்ற நோக்கில்தான் சொன்னார். பிறவியையே தாழ்ந்தது என்றுதான் நம்முடைய ஞான நூல்கள்லாம் சொல்லும் இல்லையா. வள்ளுவரும் வந்து அந்த உலகியல் தொடர்பா அதிகாரங்கள் சொல்லும் போது தீவினையை விடணும் நல்வினையை செய்யணும்னு சொன்னாலும், ஞான விஷயங்களை சொல்லக்கூடிய அதிகாரங்கள்ல பாருங்க என்ன சொல்லிட்டாரு, பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு, பிறப்பே தாழ்ந்ததுன்றார். மானா பிறப்பு, மாண்பில்லாத பிறப்பு, பிறப்பு அதுல என்ன சிறப்பு இருக்குது, பிறப்பெண்ணும் பேதமை தீரன்றார். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினால அங்க ஞான விஷயங்களை சொல்ற அதிகாரத்தில் பிறவியே தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டார். கடவுள் வாழ்த்துல சொல்லும்போது தீவினையோட நல்வினையும் ஒன்னா சேர்த்து இருள் சேர் இருவினையும் சொல்லிட்டார். ஆகவே வீடு பேறு வேண்டும் என்ற பக்குவம் உடையவர்களுக்கு இந்த ஐம்புல போகமானது அது வந்து அதன் மீது உள்ள பற்று விட வேண்டியதானா, படிப்படியாதான் அதை விட முடியும். முதல்ல தீவினை மூலமாக அந்த போகத்தை அனுபவிக்க கூடாதுங்கிற ஒரு தெளிவு, அப்புறம் நல்வினை மூலமா அனுபவித்தாலும் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்ற விடணும். எப்படின்னா வேற ஒரு மடைமாற்றம் கிடைத்தாதான் விட முடியும். சும்மா அதை விடணும் விடணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பயன் இல்லை. இப்ப சொல்லிருக்கிறார், இந்த ஐம்பொறிகளையும் வென்றார் சென்றார் வீடுன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னாலும் ஐம்புலப்பற்றை விடுவதே நமக்கு வீடு பேரை தந்து விடுமா? வள்ளுவர் பிறந்த கேட்டால் அவர் என்ன சொல்கின்றார் என்றார், ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே, மெய்யுணர்வு இல்லாதவர்க்குன்னு சொல்றார். பயமின்றே, பயம் என்பது அங்க தமிழ் சொல். பயம்ங்கிற தமிழ் சொல்லுக்கு நம்ம பயம்ங்கிற வடமொழி சொல்லதான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். பயம் என்ற தமிழ் சொல் அது பயன் என்று பொருள்படும். பயம் என்பது பயன், பயம் அச்சம், அச்சம்ங்கிற பொருள் இருந்தா அது பயம், அது வடமொழி சொல். இந்த பயமின்றேன்னு சொல்லுது அச்சமின்றேன்னு அர்த்தம் இல்லை, பயன் இல்லை. ஐயுணர்வு எய்திய கண்ணும், ஐம்பொறிகளும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகும் பயன் இல்லைங்கிறார் வள்ளுவர். எப்போ மெய்யுணர்வு ஏற்படவில்லை என்றால், அப்பர் பெருமான் வந்து சைவத்துக்கு ஆச்சாரியரா வர்றதுக்கு முன்பு எந்த சமயத்தில் இருந்தார், சமண சமயத்தில் இருந்தார், எந்த நிலையில் இருந்தார், துறவியாகத்தான் இருந்தார். ஐம்புலப்பற்றையும் விட்டு துறவியாகத்தான் இருந்தார். அந்த சிரத்தையில் அவர் ஒரு குறையும் வைக்கவில்லையே. ஆனாலும் அந்த நெறி எனக்கு பயன் தரவில்லை என்று உணர்ந்து அவர் சைவத்துக்கு வருகின்றார். இங்க வந்தும் பற்றற்ற துறவியாதான் இருக்கிறார், ஐம்புலப்பற்றை விட்டுதான் இருக்கிறார். இதே மாதிரி ஐம்புலப்பற்றை விட்டுதானே சமணத்தில் இருக்கும்போது இருந்தார். அப்ப அங்கிருந்து இங்க வந்ததுல என்ன சிறப்பு, அங்க இருந்தா அது பெரிய தாழ்வு. இங்க வந்தேன் இப்பதான் உயிந்தேன்னு எத்தனை பாடல பாடி வச்சிருக்கிறார். ஐயா, அங்க இருந்த போதும் நீங்க ஐம்புலப்பற்றை விட்டுதானே இருந்திருங்க, இங்க இருக்கிற மாதிரி தானே அங்க இருந்திருக்கிறீங்க. அப்ப எந்த வகையில அது தாழ்வு இது மேலானது எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா. அங்க என்ன சொன்னார் அவர் பாடல, பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாலுக்கே நீர் இறைத்தேன் என்று பாடியிருக்கின்றார். அப்போ பற்றை விடுவது மட்டுமே என்ன ஆயிராது, வந்து அது தெளிவான ஞானம் ஆய்விடாது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்ற மெய்யுணர்வு இல்லாதவருக்கு மெய்யுணர்வு கொண்டு பற்றை விட வேண்டும். அந்த மெய்யுணர்வை நோக்கி முன்னேறி 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 இந்த பற்று நீங்கணும். இந்த சித்தாந்தத்திலையும் சிவ வழிபாடுகளையும் அடியார் தொடர்புலையும் இல்லையா, இதுல வந்து ஆசையும் ஈடுபாடும் மிகுந்து 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 சிரமம் இல்லாம அந்த பற்று நீங்கணும். போட்டு சிரமப்பட்டுகிட்டு விடக்கூடியது அல்ல, என்ன அந்த மாதிரிதான் அது நீங்க வேண்டும். அதுதான் அவர்களை வெல்லுதல். வெல்லும் போது நமக்கு மகிழ்ச்சி தான் வரும் இல்லையா. அதனால இந்த பற்றுகளை விட்டு நமக்கு மகிழ்ச்சி வரணும்னா அது ஐம்பொறிகளை வெல்லுதல் என்பது. அதான் அடக்குதல்ங்கிற சொல்ல கூட போடாம வெல்லுதல்னார். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடுனர். அது வெல்லுதல் என்பது என்ன என்று சொன்னால், இவற்றை விடுவதல்ல. ஐம்பொறிகளை விட்டுவிட்டால் பழைய கேவல நிலைதான், உறக்க நிலையில ஐம்பொறிகளையும் விட்டுட்டோம். என்ன ஐம்பொறிகள் தானே ஒரே துன்பம் இடையூறுங்கிறீங்க, நான் பேசாம தூங்கிடுறேன். இன்னைக்கு சித்தாந்த பாடம் கேட்டதுக்கு அதுதான் பயன் இல்லையா. வேணா இங்க வச்சாலும் தூங்கிடுறேன், முடிஞ்ச உடனே சொல்லுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். என்னன்னா, இந்த ஐம்பொறிகளின் வழியில் நாம் இழுக்கப்பட்டு செல்லாமல் அவற்றை நம்முடைய வழியில் அவை நிற்குமாறு செய்தல். நம்முடைய வழியில் அவை நிற்கணும்னா அவை ஒன்றும் நமக்கு கட்டுப்பட்ட நிலையில் உள்ளவை அல்ல. உண்மையில் நமக்கும் அந்த ஐம்பொறிகளுக்கும் தலைவன் ஒருத்தன் தான். நமக்கு அந்த ஐம்பொறிகளை தந்து நமக்கு உணர்த்தி வருவதுன்ற தலைவன் சிவபெருமான். அதே சிவபெருமான் தான் மாயையிலிருந்து இந்த ஐம்பொறிகளையும் படைத்து கொடுத்திருக்கிறான். ஆகவே ஐம்பொறிகள் அவனுடைய உடைமை, நாம் அவனுடைய அடிமை. ஐம்பொறிகள் நான் ரெண்டு பேருக்குமே அவன் தான் தலைவன். அந்த தலைவன் தன்னுடைய அடியார்கள் மூலமாக திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் நமக்கு நெறிமுறைகளை உரைத்துள்ளான். அந்த திருமுறை சாத்திர நெறியில் நடந்தால் நாம இந்த ஐம்பொறிகளை விட சிவபெருமானுக்கு நெருக்கமானதாகிவிடுவோம். அப்போ நம்மளை அடக்கிட்டு இருக்காரு, இடையில ஒரு அதிகாரி இருந்து அடக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் மேல உள்ள மேலதிகாரிக்கு நாம நெருக்கமானவர் ஆயிட்டோம்னா இந்த இடையில உள்ள அதிகாரி அவர் நம்ம வழியில நடக்க ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி சிவபெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக அது என்னன்னா, சிவபெருமான் திருவருள் நெறியை திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் காட்டியிருக்கின்றார். அந்த நெறிப்படி நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் ஐம்பொறிகள் தானாக நம்முடைய வழிக்கு வந்துவிடும். நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி வழிக்கு கொண்டு வந்தவர்கள் தான் இல்லையா? நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுல ஆர்வமும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா இதனுடைய பணியாகவும் இருக்கின்றது. நீங்கள் அப்படி இல்ல, இங்க வரலாம் நினைச்சா வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம் நினைச்சாலும் வரலாம் இல்லையா? இங்க வந்திருப்பது எதற்காக என்றால் வந்து இந்த விஷயத்திற்காகத்தான். அப்போ இயல்பாக ஐம்பொறிகள் வந்து புலன்களை அனுபவிப்பதில்தான் நம்மளை இழுத்து செல்லும். அதையெல்லாம் இவ்வளவு நேரத்துக்கு ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஐம்பொறி கடந்த ஒரு விஷயத்தை, ஆன்மாவை பற்றியும் சிவத்தை பற்றியும், இப்படி ஐம்பொருளுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கேட்பதற்கு உங்களுடைய செவி கண் போன்ற ஐம்பொறிகளையும் பயன்படுத்துறீங்களே, அப்ப ஐம்பொறிகள் முழுக்க உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. இதுதான் வெல்லுதல். நீங்க எல்லாரும் வென்று கொண்டிருக்கின்றீர்கள், ஐம்பொறிகளை வென்று கொண்டிருக்கின்றீர்கள். நானும் இதே நோக்கத்துல இந்த வகுப்பு பேசணும் பேசணும் நோக்கத்துல இருந்தாலும் நானும் வென்று கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. நான் எப்பவும் சீக்கிரம் அதை முடிக்கலாம், எப்பவும் அடுத்தால வேற எப்படி பொழுத போக்கலாம்னு நான் நினைச்சோம்னா நான் வென்று கொண்டிருக்கல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல இதை செய்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தமாயிரும் இல்லையா? நானும் உங்களுடைய சிந்தனையை ஒத்து நானும் இருந்தால்தான் எனக்கும் உய்தி. எனக்கு உள்ள குருவர்கள் ஆணை, அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வகுப்பை நடத்துகின்ற மன்றம், அதிலே மிகவும் ஆர்வமோடு கலந்து வருகின்ற அன்பர்களாகிய நீங்கள் எல்லாரோடும் இசைந்திருந்தால்தான் எனக்கும் உய்தி இல்லையா? ஆகையினால் இந்த ஐம்பொறிகளை வந்து வெல்ல வேண்டும் என்றால் நம் வழிக்கு அவற்றை கொண்டு வருதல். அப்படி நம் வழிக்கு கொண்டு வந்தால் இந்த ஐம்பொறிகளை வெறும் புலனின்பங்களில் மட்டும் செலுத்தாமல் தவ வாழ்க்கையாகிய அந்த சரியை, கிரியை, யோகம் இவற்றிலே செலுத்தி அந்த ஐம்பொறிகளை, ஏன்னா ஐம்பொறிகளை வைத்துதான் நம்ம ஆலயத்தில் தரிசனம் செய்யணும். இந்த ஞானேந்திரியங்கள் இந்த ஐம்பொறிகளை கொண்டுதான் திருமுறைகளை ஓத வேண்டியது இருக்கு, இந்த ஞானேந்திரிய ஐம்பொறிகளை கொண்டுதான் சாத்திரங்களையும் படிக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, இதுதானே? அப்போ இதை விட வேண்டும் என்பது அல்ல, இவற்றை நம் வழிக்கு கொண்டு வருதல். இதுதான் சிவசிந்தனைக்கு பயன்படுத்துவது, நம் வழிக்கு கொண்டு வருதல். நம்ம ஆன்மாக்கள், இந்த உண்மையை நாம அறிஞ்சிட்டோம், நமக்கு பெரியோர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். நாம ஆன்மாக்கள், நமக்கு வந்து நிம்மதியான இடம் சிவச்சார்பு தான் இல்லையா? அந்த சிவச்சார்பை அடைவதற்கு இந்த ஐம்பொறிகளை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் வெல்லுதல். நம்ம உத்தரவுக்கு அது கட்டுப்படணும், அதுதான் வெல்லுதல். மற்றபடி இவற்றை புலன்களில் செல்லாமல் அடக்குதல் மட்டுமே வெல்லுதல் ஆகாது. அதான் சைவமல்லாத பிறநறியில் இருந்து நான் புலன்களுக்கு செல்லாம இவற்றை அடக்கி வச்சிருந்தேன், அவ்வளவுதான். நினைக்க வேண்டிய சிவபெரும்பொருளை நினைக்கல இல்லையா? இந்த புலன் பற்றில இருந்தேன் அதனால நினைக்கலன்னா பரவாயில்லை, புலன்பற்ற விட்டா விட்டோம் நினைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபமான நிலை என்று அவர் அங்க உணர்ந்து பாடுறார். ஏன்னா புலன் பற்று இல்ல, புலன் மயக்கம் இல்ல, அப்ப ரொம்ப எளிதாகவே அங்க சிவசிந்தனை செய்யலாமே, அப்படி இருந்தும் நான் செய்யாமல் வேற ஒரு நெறியை நம்பி அந்த சிந்தனையில் இருந்து விட்டேன், அதான் பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாலுக்கே நீரழைத்தேன்கிறார். அதுக்காக பற்றோட வாழணும் ஒரு சொல்லல, எத்தனை பாடல்ல ஐம்பொறிகளை கடிந்து அந்த சார்பை விட வேண்டும்னு அப்பர் பெருமான் எத்தனை பாடல்ல பாடியிருக்கிறார். அப்போ ஐம்பொறிகள் மயக்கினால் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பெருமானே நான் நீ வகுத்த நெறியில நிற்கணும் தான் எனக்கு ஆத்மார்த்தமா விருப்பம், ஆனா இந்த ஐம்பொறிகள் தனியா வந்தா பரவாயில்ல, கூட்டமா இப்படி ஐந்து பொறிகள் இருந்து கொண்டு இல்லையா என்னிடம் எனக்கு கொடுமை செய்கின்றன, இவற்றிலிருந்து நீ என்னை காத்திருள வேண்டும். அப்போ வழிபாட்டில் வைக்கிற விண்ணப்பம் பாருங்க, இப்படி எல்லாம் விண்ணப்பம் வைத்து ஆரம்பத்தில் வழிபட்டு போவா மாட்டோம். ஆரம்பத்தில் நம்முடைய ஐம்பொறிகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கேட்டுதான் வழிபாடு பண்ணுவோம். அந்த வழிபாடும் ஒன்னும் சைவத்தில் மறுக்கப்படல, படிப்படியாதான் உயிர்கள் உய்ய முடியும், அதையும் ஏற்றிருக்காங்க. என் சம்பந்தர் பாடலையா, பொன் அடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே இல்லையா? சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தை ஓதி சிவபெருமானை வழிபட்டவர்கள் பொன்னடைந்தார், இந்த பொருள் உலக செல்வத்தை சொல்லும் போது பொண்ணும்பாங்க, அது தங்கத்தை மட்டும் குறிக்கல, உலக செல்வம் மொத்தமா குறிக்கும். ஆமா, சமந்தர் பதிகத்தை பாடி சிவ வழிபாடு செய்பவர்கள் உலக செல்வத்தையும் பெறுவார்கள், பல போகங்களையும் பெறுவார்கள். அதையும் ஏத்திருக்கார். இப்ப படிமுறையில் அது பக்குவப்பட்டு அப்புறம் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, என்ன இந்த ஐம்பொறிகள் வந்து போகங்களிலேயே இழுக்கின்றன, எனக்கு முத்தி நெறியில் செல்ல வேண்டும், சிவநெறியில் செல்ல வேண்டும், சாத்திரங்களை சிந்திக்க வேண்டும், சிவபெருமான் திருவடி பேர வேண்டும் நினைக்கிறேன், அதுக்கு இந்த ஐம்பொறிகள் இடையூறு செய்கின்றன. யாராவது நம்மளை மீறி நமக்கு ரொம்ப இடையூறு பண்ணுனா முடிவா இறைவன்ட்ட தானே நம்ம முறையிட முடியும். அதை தடுப்பதற்கு வேற யாரும் இல்லாத பட்சத்துல இறைவன்ட்ட தானே முறையிட முடியும். வேற யார்கிட்ட போய் நம்ம முறையிட முடியும்? சும்மா யார்கிட்டயாவது போய் என்ன ஐம்பொறிகள் மயக்கின்றன சொன்னா அதுல என்னப்பா இருக்கு, நல்லா அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றவங்கிட்ட போய் முறையிட்டா பயனுண்டா இல்லையா? இதுல இருந்து நமக்கு காக்க வல்லவரிடம் தான் முறையிடணும். அதனால அப்படி இறைவனிடம் முறையிட்டால் அவற்றை அந்த ஐம்பொறிகளை நம் வழியில் நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு இறைவன் தருவார்.